I wanted to talk today about what we heard earlier in Luke chapter 11.
லூக்க 11 அதிகாரத்தில் ஏற்கனவே நாம் கேட்ட அந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்.
This is one of the themes that we heard, that there should be no dark part in us.
நம்மிடத்திலே எந்த ஒரு இருளான பகுதியும் இருக்கக்கூடாது என்கிற கருப்பொருளிலே நாம் இந்த கூட்டங்களிலே தியானித்து வருகிறோம்.
That we should be full of light.
நாம் ஒளியினால் நிறைந்திருக்க வேண்டும்.
How do we do that?
அதை நாம் எப்படி செய்ய முடியும்?
We know that Jesus was called the light of the world.
இயேசு இந்த உலகத்தின் ஒளி என்று அழைக்கப்பட்டார்.
But if you see in Matthew chapter 5,
மத்தேயு 5 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது,
verse 14,
14 வசனம்,
Jesus says that you are the light of the world.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார்.
Jesus was the light of the world when he was on this earth.
இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருந்தார்.
But he says now that he's in heaven that you and I are the light of the world.
இப்பொழுது அவர் பரலோகத்தில் இருக்கிறபடியாலே நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு இப்பொழுது ஒளியாய் இருக்கிறோம்.
You and I are responsible for carrying this light that has no dark part in it.
எந்த இருளும் இல்லாத அந்த ஒளியை இப்பொழுது உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது.
How do we do that?
அதை நாம் எப்படி செய்ய முடியும்?
There are many ways in which different people can do it. Every religion is probably giving some way in which they say they have light.
ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் இந்த ஒளியானது கொண்டு செல்லப்படுகிறது. அவர்கள் ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை கொண்டு செலுத்துகிறார்கள்.
Most people of almost any religion, even if they don't believe in a god, will think that if you do good works you have light.
கிராமங்களிலே பட்டண பல இடங்களிலே அவர்கள் உண்மையான தேவனிலே நம்பிக்கை வைக்காவிட்டாலும் ஏதோ நன்மை செய்தால் நமக்கு ஒளி இருக்கிறது, நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நல்ல காரியங்களை செய்கிறார்கள்.
So they can just say, just be a good person, don't do bad things to other people and you'll be the light.
நல்லவனாயிரு, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாதே, அப்பொழுது நீ மற்றவர்களுக்கு ஒளியாயிருப்பாய் என்று கற்பிக்கிறார்கள்.
As Christians, we can also think that that's what we have to do. Maybe we just have to be good people. We have to not sin in some of the big areas and then we'll be the light of the world.
நாமும் நல்லவர்களாக இது போல இருக்க வேண்டும். பெரிய பெரிய பகுதிகளிலே தவறுகள் பாவங்கள் செய்யக்கூடாது. அப்படி நல்லவர்களாக இருந்தால் நாமும் உலகத்துக்கு ஒளியாக இருக்கலாம் என்று கிறிஸ்துவர்களாக நாம் என்ன கூடும்.
But then we're no different. We have some ways in which we look good and become the light, and then other people have other ways in which they look good and
நாம் சில காரியங்களை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டு அப்படி வாழ்ந்து கொண்டு நாம் உலகம் ஒளியாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறோம். ஆண்டவர் தேவன் இல்லாதவர்கள் அவர்கள் தங்களுக்கென்ற சில நியதிகளை வகுத்துக் கொண்டு இப்படி இருந்தால் ஒளியாக இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். என்ன வித்தியாசம்?
I think Jesus offers us and the Bible offers us a unique way in which we can be the light of the world.
இந்த உலகத்திற்கு ஒளியாக இருப்பதற்கு ஒரு விசேஷித்த தனித்துவம் வாய்ந்த ஒரு வழியை இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கிறார்.
This was not possible even for people who were the Jews and the Israelites in the Old Testament.
பழைய உடன்படிக்கை காலத்திலே வாழ்ந்த யூதர்களுக்கும் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இது முடியாத ஒரு காரியமா இருந்தது.
They couldn't be the light of the world like we can be the light of the world.
நாம் இந்த உலகத்திலே ஒளியாக இருப்பது போல அவர்களால் இருக்க முடியவில்லை.
And that's where I want to start with in Matthew chapter 3 verse 11, because we find out here how we can have the light of the world.
நாம் எப்படி இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 3:11.
Matthew chapter 3 verse 11 and 12.
மத்தேயு 3:11, 12 வசனங்கள்.
John the Baptist is talking about his ministry and then talking about Jesus's ministry.
யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை குறித்து பேசுகிறார், பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து பேசுகிறார்.
And John the Baptist says, as for me, I baptize you with water for repentance, but Jesus who's coming after me is mightier than I. I'm not fit to remove his sandals. And he will baptize you with the Holy Spirit and fire.
மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்.
And the second half of verse 12 it says he will gather his wheat in the barn and he'll burn up the chaff with the unquenchable fire.
அடுத்த வசனத்திலே தூற்றுக்குடை அவர் கையிலே இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினாலே சுட்டரிப்பார் என்றான்.
So very simply, I have the light of the I can become the light that God wants me to be if I have the Holy Spirit who comes as a fire.
அக்கினியை போன்று எனக்குள்ளே வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் தேவன் விரும்புகிற விதத்திலே நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும்.
And I wanted to give you some of my thoughts of what it meant to have the Holy Spirit in me as a fire.
பரிசுத்த ஆவி அக்னியாய் உள்ளே கொண்டிருப்பது என்றால் என்ன என்ற என்னுடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Because even though I grew up in CFC, I was in many ways had wrong understandings of what it meant to have the Holy Spirit in me.
நான் CFC-ல வளர்ந்திருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொண்டிருப்பது என்றால் என்ன என்பதை குறித்து தவறான அபிப்பிராயங்களை நான் வைத்திருந்தேன்.
And I think part of it is also that we live in a world where the Holy Spirit is talked about a lot.
பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாய் பேசப்படுகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் ஒரு காரணம்.
And there are so many explanations for it that we get confused.
பல பல விளக்கங்கள் அதற்கு கொடுக்க பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அபிஷேகத்தை கொடுக்கிறபடினாலே நாம் குழப்பமடைந்திருக்கிறோம்.
The word that the Bible uses for the Holy Spirit is fire.
வேதாகமம் பரிசுத்த ஆவியானவர் கடையாளமாய் அக்னி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது.
And I want to think about the word fire.
அக்னி என்கிற வார்த்தையை தியானிக்க விரும்புகிறேன்.
That the Holy Spirit must be like a fire in me, inside of me, so that it can bring light.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக அக்னியாய் இருந்தால் தான் அவர் ஒளியை கொண்டு வர முடியும்.
But I live in a Christian world where they're trying to make it like they have the Holy Spirit, but they don't.
ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகம் தங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது போல சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் அங்கே இல்லை.
There are so many different ways in which people say this is the manifestation of the Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு என்று சொல்லி பல காரணங்களை சொல்லுகிறார்கள்.
And I can think maybe I need that, then I'll have the Holy Spirit.
எனக்கு அப்படி இருந்தால் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கும் என்று ஒருவேளை நான் சொல்லலாம்.
And instead of fire, we have fireworks.
அக்னி என்று நாம் பார்க்கிறோம், அங்கே வெடிகள் என்று பார்க்கிறோம், fireworks.
The Holy Spirit comes as a fire, but the devil gives me many ways in which he can enamor me with fireworks.
பரிசுத்த ஆவியானவர் தேவன் எனக்கு அக்னியை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் பிசாசோ அங்கே வான வெடிக்கை காண்பிப்பது போல அங்கே பட்டாசுகள் புஷ்பானங்களை காண்பிக்க விரும்புகிறான்.
It's so easy for us to know the difference between fire and fireworks.
நாம் அக்னிக்கும் அந்த பட்டாசு புஷ்பானம் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் எளியது.
But as I ask myself, am I reflecting the fire of the Holy Spirit or just fireworks, it has helped me understand the difference between the truth and the counterfeit.
உண்மையாலுமே எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அக்னியை போல இருக்கிறாரா அல்லது அந்த வான வேடிக்கை காண்பிக்க கூடிய அந்த பட்டாசு போன்ற காரியங்கள் இருக்கிறதா என்கிற வித்தியாசத்தை நான் அறிந்து கொண்டால் உண்மையாலுமே நான் இதை விளங்கிக் கொள்ள முடியும்.
So let me talk about a few things that differentiate the fire and fireworks.
ஆகவே அக்னிக்கும் அக்னியின் மூலமாய் செய்யப்படுகிற வெடிக்கை காட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும்.
First of all, fireworks is entertainment.
இந்த வான வெடிக்கை காண்பிக்கக்கூடிய பட்டாசு அது கேளிக்கைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம்.
Fireworks is a show.
அந்த வான வெடிக்கை காண்பிக்கக்கூடியதான புஷ்பானம் பட்டாசு சாட்டை.
Everybody wants to go and see a fireworks display that's being shown in the sky.
Ange vaana vedikile ange mele elumbi selugirathu vaanathile palapala endru ange andha vedigalai vedikirathu ellarum adai paarpadharku santoshapadugirargal.
If we heard that there was a fireworks happening tonight and there was a huge fireworks in the sky, we'd all go and try and be able to watch it.
Orulai indru iravu inge vaana vedikai kaanpikka pogrom pattaasu vedi pondra color color vedikai kaanpikkrom endru sonnal naamum ange poi nindru adai paarthu santoshikka virumbugrom.
But if we just had a fire, nobody wants to go and just watch a fire. Just there's a big fire and a bonfire in the middle of the ground. Nobody's going to go and just watch a fire.
ஒரு மைதானத்தின் நடுவில் நாலு விறகு கட்டையை வைத்து நீங்கள் கொளுத்தி விடுங்கள், அந்த அக்னியை பார்ப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை, அங்கே போக விரும்புவதில்லை.
There are lots of colors and designs and all kinds of things with the fireworks. There's nothing really with the fire.
அந்த பட்டாசு கம்பளில இருக்கக்கூடிய அந்த வான வேடிக்கைகளை காண்பிக்கக்கூடிய பட்டாசுகளிலே பார்த்தால் கலர் கலராக வரும், அருமையான கலர்கள் எல்லாம் அதிலே வரும். ஆனால் உண்மையான நெருப்பிலே அப்படி வருவதில்லை.
Fireworks is a great experience.
அந்த வான வெடிக்கை என்பது ஒரு பெரிய அனுபவம்.
Interacting with the fire is it's just there.
ஆனால் இங்கே ஒரு அக்னி இருக்கிறது.
With the filling of the Holy Spirit, with the baptism of the Holy Spirit, there are so many ways in which I can desire an experience.
பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே பரிசுத்த ஆவியான நிறைவினாலே பல விதங்களிலே நான் அதை அனுபவிக்கலாம்.
I must feel happy.
நான் சந்தோஷமா இருக்க வேண்டும்.
I must feel good.
நான் நன்றாக இருக்க நல்ல உணர்வு பெற்றிருக்க வேண்டும்.
My nerves must all feel good and the hair must stand up on my hands.
உள்ளறிக்க வேண்டும், என்னுடைய உடம்பிலே ஒரு மின்சார சக்தியை போல பாய்ந்து என்னை குதூகலிக்க செய்ய வேண்டும்.
I must start to shake.
நான் அப்படியே குலுங்க வேண்டும்.
I must start to cry.
நான் அழ வேண்டும்.
Something that makes me feel like there was an experience.
அங்கே ஒரு அனுபவம் வருவது போன்று இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறேன்.
All of us after watching this fireworks show say wow that was a great fireworks show.
நாம் எல்லாரும் இந்த வான வேடிக்கை காண்பிக்கக்கூடிய சிவகாசி பட்டாசை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்களே அதுபோல.
We want the same thing with the Holy Spirit. We want the Holy Spirit to say we had a great experience of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் வரும்போதும் கூட நாம் விளக்கி விளக்கி சொல்லக்கூடிய பலவித அனுபவங்கள் உண்டாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்.
That could just be fireworks.
அவைகள் வெறும் வான வேடிக்கை காண்பிக்கக்கூடிய பட்டாசு.
The Holy Spirit may have nothing to do with it.
ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம்.
The Holy Spirit comes with fire.
பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்குகிறார்.
When there's a fire burning, there's a respect I have for the fire.
அங்கே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அக்கினிக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன்.
If there's a big fire burning in which you're cooking something or people are just having a bonfire, there's a respect you have for it.
இங்கே ஒரு அக்கினி இருக்கிறது, அந்த அக்கினியிலே சமைக்கிறார்கள் அல்லது எல்லாரும் முகாம் தீ என்று வைத்து அதை நடுவில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் ஒரு மரியாதை உண்டு.
There's a quiet authority about the fire.
அந்த நெருப்பிலே ஒரு அமைதியான ஒரு அதிகாரம் அதற்கு இருக்கிறது.
Where I'm living, we went out with a bunch of men, we went camping and in the middle of the night, one of the nights we got together and we made a big fire.
நாங்கள் எல்லாரும் முகாமுக்கு ஒரு இடத்திற்கு சென்றிருந்தோம். அங்கே இரவிலே நாங்கள் எல்லாரும் நடுவிலே விறகு கட்டைகள்லாம் போட்டு ஒரு பெரிய தீயை உண்டாக்கினோம்.
We threw lots of pieces of wood in it and it became a huge fire, maybe about 10-12 feet high.
அங்கே ஒவ்வொரு ஊராக விறகு கட்டைகளை தூக்கி எரி எரிய அந்த அக்னி தணலானது, அந்த அக்னி தணல் மேலே எழும்பினது, 12 அடி வரைக்கும் அது உயர்ந்தது.
And all of us were men and we were a bunch of men hanging out and so we were all boisterous.
நாங்கள் எல்லாரும் அங்கே ஆண்களாக பையன்களாக அங்கே கூடியிருந்தோம். அதை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கள் எல்லாம் புதுகளித்தோம்.
But as the fire got big, I noticed all of us slowly started to get quiet.
ஆனால் அந்த அக்னி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்னி தழல் மேலே எழும்ப 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 நாங்கள் எல்லாரும் அமைதியாகிவிட்டோம்.
We were in awe of the fire.
நாங்கள் எல்லாரும் அந்த அக்னியை பார்த்து பிரமித்தோம்.
It was a magnificent thing. It was a majestic thing.
அங்கே ஒரு மாட்சிமை அந்த அக்கினிலே காணப்படுகிறது.
We just stood and looked at it in wonder.
நாங்கள் வியப்பிலே நின்று அந்த அக்னி தழலை நாங்கள் பார்த்தோம்.
That is how it is with the Holy Spirit coming us. We know that we have experienced the Holy Spirit and fire when we have a reverence that comes into our lives, a respect.
பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் நம்மிடத்திலே வரும்பொழுது அங்கே ஒரு பயபக்தி உண்டாகிறது.
I have a respect for God, not necessarily an experience or where I felt something.
ஏதோ ஒன்றை நான் உணர்வதற்காக உணரும்படியான ஒரு அனுபவம் அங்கே ஏற்படாவிட்டாலும் அங்கே தேவனை குறித்ததான ஒரு பக்தி கலந்த மரியாதை அங்கே பெருகுகிறது.
The fire of the Holy Spirit brings me reverence for God.
பரிசுத்த ஆவியானுடைய அக்னி எனக்குள்ளாக தேவன் மேல் இருக்கக்கூடிய பக்தி கலந்த ஒரு மதிப்பை மரியாதையும் கொண்டு வருகிறது.
Fireworks just gives me entertainment and makes me feel good.
வான வேடிக்கை அந்த வெடிகள் எல்லாம் வெறும் கேளிக்கைகளாக இருந்து பொழுதுபோக்கு அம்சமாக தான் இருக்கிறது.
So when we ask the Holy Spirit to make us and have let us be that light, let us ask God to know, I know it'll be the Holy Spirit. If it gives me a respect and a reverence.
தேவன் மேல் ஒரு மரியாதையும் ஒரு பக்தியும் ஒரு தெய்வ பயமும் கொடுக்கும் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி என்று அறிந்து கொள்ளலாம்.
Another thing about fireworks.
வான வெடிக்கை வெடிகளை குறித்து இன்னொரு காரியம்.
Does fireworks have a light associated with it?
வான வெடிக்கை வெடிகளுக்கு ஒளி இருக்கிறதா?
Yes.
இருக்கிறது.
But what's the problem?
ஆனால் என்ன பிரச்சனை?
It doesn't last.
ஆனால் அது நிலைத்திருப்பதில்லை.
You can't use fireworks to light up the roads.
நீங்கள் இந்த வான வேடிக்கை வெடிகளை வைத்து சாலைகளிலே அதை விளக்குகளை போல பயன்படுத்த முடியுமா?
It's there for a second, it's there for a few seconds and then it's gone.
புஷ் என்று வந்து அது ஒரு சில வினாடிகளிலே அணைந்து போய்விடும்.
In 2 Corinthians 10 the devil is called an angel of light.
ஒளியின் தூதன் என்று கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லே நாம் பிசாசு அழைக்கப்படுவதாய் பார்க்கிறோம்.
And I think that the angel of light, the devil comes with a whole lot of fireworks.
வான வேடிக்கை வெடிகளை வைத்துக் கொண்டுதான் இந்த ஒளியின் தூதன் வருகிறான் என்று நான் நம்புகிறேன்.
It has some sign that there's some light associated with it.
அதுலயும் கூட ஏதோ ஒரு விதமான ஒளி அங்கே இருக்கிறது, அங்கே ஒரு வேடிக்கை இருக்கிறது.
But it doesn't last.
ஆனால் அது நிலைத்திருப்பதில்லை.
He comes with these things of instant gratification. You can get some pleasure out of it.
திடீரென கொடுக்கக்கூடியதான ஒரு சந்தோஷம் அதுல இருக்கலாம்.
There is a good feeling associated with some of the things that the devil will bring us.
பிசாசு நமக்கு கொடுக்கக்கூடிய சில காரியங்களிலே ஒரு விதமான இன்பம் இருக்கத்தான் செய்கிறது.
But it doesn't last.
ஆனால் அந்த இன்பமோ அந்த சந்தோஷமோ நிலைத்திருப்பதில்லை.
The devil doesn't have any substance of light in him, so he cannot give us anything that has substance of lasting light.
ஒளி கொடுக்க கூடிய பொருட்கள் சாத்தானிடத்தில் இல்லை, ஆகவே நிலைத்திருக்க கூடிய அக்னியை ஒளியை அவனால் கொடுக்கவே முடியாது.
He can just show us something in the sky and say, "Oh, that's a light," and we get caught up with it.
வானத்தில் ஏதோ ஒரு சில காரியங்களை காண்பித்து இதுதான் இதை பின்பற்றுங்கள் என்று அவன் சொல்லலாம்.
He needs us to be attracted now by it, because if we kept waiting for it, he will find out there's nothing behind that.
நாம் அதிலே கவர்ச்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். நாம் அதற்காக காத்திருக்கும் பொழுது அது அங்கே மறைந்து போகிறது. ஆகவே உடனடியாக அதை பார்க்க விரும்புகிறான்.
We waited 1 or 2 hours, the fireworks is gone, it's over, now it's dark again.
ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வான வேடிக்கையை காண்பிக்கிறார்கள். அந்த வெடிகளை வைத்துக் கொண்டு இப்போது 2 மணி நேரத்துக்கு பின்பு அது இல்லை, காணாமல் போய்விட்டது.
So he keeps distracting us with it.
ஆகவே தான் அவன் நம்மை கவனத்தை சிதற செய்கிறான்.
And this is where we really need to distinguish God. I want the fire of God that's going to last, not something that's going to be here today and gone tomorrow.
Yedo indrikku inge irundhu naalikku marandhu pogakudiya kaaryam enakku vendam aandavare, nilaithirukka kudiya oru kaaryathai enakku tharum endru aandavarudile kekka vendum.
It is not enough, Lord, that I feel really close to you in the conference time. That could be just a firework.
கான்பரன்ஸ் நேரத்திலே தேவனோடு கூட நெருங்கி இருப்பது போல ஒரு உணர்வு, அது வான வேடிக்கை காண்பிக்கக்கூடிய வெடிகளாக இருக்கலாம்.
I'm not going to be fooled that I think I'm really connecting with you because I had an experience in the conference time.
Conference le naan enakku kedaitha anubavathinale naan devanodu kuda nerungi vittan endradana oru unarthuvithalukkulaga vandoda koodadhu.
That could just be the firework.
Adhu oru vaana vedikai vediyaga irukkalam.
I want the fire of God, so Lord, that says it's going to stay and it's going to keep on being there.
Enakkullaga devanudaiya akkani enakku vendum, adhu angiye thangi tharithirukka vendum.
And one of the ways in which I feel that the devil keeps us attracted to these temporary lights,
இந்த அநித்தியமான தற்காலிகமான ஒளிக்காக பிசாசு எப்படி நம்மை கவர்ச்சிக்கிறான் என்று தெரியுமா?
Is by the sin of greed.
பேராசை என்கிறதான பாவத்தின் நிமித்தமாய்.
In Matthew chapter 6 verse 22, again it's talking about the lamp of the body being the eye, and the eye being clear, the whole body is full of light.
மத்தேயு 6 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிறோம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும்.
We see right before that and after that in verse 21 that is where your treasure is, that's where your heart is, and right after that in verse 24 he talks about you can't serve God and mammon.
21 வசனத்திலே உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். 24 வசனத்திலே உலக பொருள், தேவன் என்கிற இரண்டு எஜமான்கள் குறித்து அவர் சொல்கிறார்.
We have to be careful as young people with our eyes, not only for lust.
நம்முடைய கண்களிலே நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஏதோ இச்சை என்கிற ஒரு விஷயத்திலே மட்டுமல்ல.
I think that the eye is a way in which we can really give in to greed.
நாம் கண்களை வைத்துக்கொண்டு பேராசை கொள்ள முடியும்.
I want this.
எனக்கு பார்க்க இந்த காரியம் எனக்கு வேண்டும்.
The eye sees it and then we say we want this.
இந்த கண்கள் அதை பார்க்கிறது, பின்னர் அந்த நபர் அதை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான்.
And because none of the things the devil offers has value, he has to keep distracting you. One fireworks show after another to keep wanting this, then this, then this, then that.
பிசாசு கொடுக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு காரியம் நிரந்தரமானதா இல்லாதபடினாலே கொஞ்ச நேரம் இதை பார், பிறகு அதை வேண்டாம் இதை பார், இது வேண்டாம் இதை பார் என்று சொல்லி மாற்றிக்கொண்டே இருப்பான் கவர்ச்சிகளை.
All of us know that.
நாம் எல்லாருமே அதை அறிந்திருக்கிறோம்.
For us men, maybe it's having a certain kind of bicycle or a motorbike or a car or a job.
ஒரு நல்ல சைக்கிளை காண்பிப்பான், அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தோடனே இதை அதை விட்டுருப்பா, இந்த போன்ற பைக்கை பார் என்று சொல்லுவான், அல்லது இந்த விலையேற்பட்ட இந்த காரை பார், அல்லது இந்த பொருளை பார் என்று சொல்லி அவன் நம்முடைய கவனத்தை சிதறடித்துக் கொண்டே இருப்பான்.
We know these things don't make us happy forever.
இவ்விதமான பொருட்கள் நம்மளை நிரந்தரமாய் சந்தோஷமாய் வைப்பதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம்.
All of the things that we've been wanting to get, all of the advertisements on the road or everywhere else, we know they don't make us happy. By now we know that.
சாலையிலே போகும்பொழுது அங்கே உள்ளதான விளம்பரங்கள், அதிலே காண்பிக்கக்கூடியதான பொருள், இது இன்றைக்குமே நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதில்லை என்பதை இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம்.
But yet it's really hard to say no to it.
ஆனாலும் அதற்கு இல்லை என்று மறுப்பு சொல்வது கடினமாக இருக்கிறது.
Because we want.
என்றால் நமக்கு அது வேண்டும், வேண்டும்.
And the God of this world is constantly having fireworks shows all over the place. Because he says, this is the light, look here. Then it's another place, look at the light, that's there.
இந்த உலகத்தின் தேவனானவன் வான வேடிக்கைகளை காண்பித்துக் கொண்டே இருக்கிறான். இதுதான் ஒளி, இதை பார். இல்லை இல்லை, இதுதான் ஒளி, இதை பார், இப்பொழுது இதை பார் என்று அவன் வான வேடிக்கை வெடிகளை வைத்துக் கொண்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறான்.
Then finally we become 70 or 80 years old and we say we have nothing, we have no light.
இப்பொழுது 70 வயதாகிவிட்டது அல்லது 80 வயதாகிவிட்டது, ஒன்றுமே இல்லையே, ஒளியே இல்லையே என்று அப்பொழுது நாம் அலல் படுகிறோம்.
As young people, I believe that it's wise if we can look and say, God, I want the light that's going to last.
ஆண்டவரே, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒளி எனக்கு வேண்டும் என்று வாலிபரா இருக்கக்கூடிய நாட்களிலே அதை கேட்பது ஞானமுள்ள காரியமாயிருக்கும்.
This better job will give me a little bit of light, maybe give me a little pleasure, but it's not lasting.
இப்பொழுது இருக்கிற வேலையை காட்டிலும் சற்று நல்ல வேலை எனக்கு நிரந்தரமான ஒளியை கொடுக்குமா? இல்லை, அது நிலைத்திருப்பதில்லை.
Fulfilling this lust of mine will give me more pleasure, but it doesn't last.
இந்த இச்சையை நிறைவேற்றுவது அது ஒரு இன்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆனால் அது அநித்தியமான பாவ சந்தோஷம், அது நிலைத்திருப்பதில்லை.
So we have to pray that our eyes, specifically our eyes, not just lusting after women or for sex, but in many areas, that the area of greed and coveting, that our eyes will be full of fire.
ஏதோ நம்முடைய கண்களை இச்சைகளிலிருந்தும் ஸ்திரீகளை பார்க்கக்கூடிய இச்சையிலிருந்தும் அல்லது பாலியல் தூண்டக்கூடிய பாவங்களை பார்க்கக்கூடிய காரியத்திலிருந்து மட்டுமல்ல, பேராசை கொள்ளக்கூடிய விதத்திலே பல கவர்ச்சிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது.
We must pray that God really baptizes our eyes in the Holy Spirit and fire.
ஆண்டவரே, என்னுடைய கண்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ணும் என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது.
When Jesus is revealed to John in Revelation,
இயேசு யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தின பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே,
they have many different characteristics about Jesus, and but his eyes are talked about in Revelation chapter 1 verse 14. His eyes were like a flame of fire.
அங்கே ஆண்டவர் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறார். பலவிதமான குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் முக்கியமாக அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் என்று வாசிக்கிறோம்.
Jesus's eyes were full of the fire of the Holy Spirit.
வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 லே வாசிக்கிறோம், இயேசுனுடைய கண்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்ததாய் இருந்தது.
And Jesus said, if your eye is clear, full of the fire of the Holy Spirit, your body will be full of light.
உன்னுடைய கண் ஒளியினாலே நிறைந்திருக்குமானால், தெளிவாய் இருக்குமானால், உன் சரீரம் முழுவதும் ஒளியாய் இருக்கும் என்று சொல்கிறார்.
So we as young people ought to pray, Lord, let me not be attracted by the temporary lights.
ஆமாண்டவரே, அநித்தியமான தற்காலிகமான ஒளியினாலே நான் கவர்ச்சிக்கப்பட வேண்டாம், ஈர்க்கப்பட வேண்டாம் என்று கேட்க வேண்டும்.
Help me not to be distracted by the temporary light that a firework will give me.
எனக்கு இந்த வான வேடிக்கை காண்பிக்கக்கூடிய அநித்தியமான தற்காலிகமான ஒளியில் இடத்திலே ஆண்டவரே நான் போய்விட வேண்டாம் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
Lord, I want the light of your fire which will stay consistent till the end.
ஆண்டவரே, உம்முடைய அக்னியின் ஒளி எனக்குள்ளாக என்றென்றைக்கும் தரித்திருக்கக்கூடிய ஒளி, அது எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
Lord, I don't want to satisfy my senses.
ஆண்டவரே, என்னுடைய உணர்வுகளை திருப்திப்படுத்த நான் விரும்பவில்லை.
Because those won't last.
அவைகள் நிலைத்திருப்பதில்லை.
I want to be driven by your word.
உம்முடைய வார்த்தையினாலே நான் உந்தப்பட வேண்டும்.
There's another expression that 2 Peter chapter 2 talks about.
2 பேதுரு 2 அதிகாரத்திலே ஒரு வாசகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Similar to fire, another analogy that Peter uses in 2 Peter chapter 2 verse 17.
2 பேதுரு 2 அதிகாரம் 17 வசனத்திலே இந்த அக்கடிக்கு ஒத்ததான வேறொரு காரியத்தை பவுல் பேதுரு இங்கே சொல்கிறார்.
They are springs without water.
தண்ணீர் இல்லாத கிணறுகள்.
We go to a spring thinking there's going to be water in it.
தண்ணீர் நமக்கு கிடைக்க போகிறது என்று சொல்லி ஒரு கிணறு அருகே போகிறோம்.
But there's no water in it.
ஆனால் அதிலே தண்ணீர் இல்லை.
It's like trying to satisfy your thirst. And the other expression he uses is like a mist in a storm.
அங்கே புயலின் மத்தியிலே இருக்கக்கூடியதான ஒரு மேகம் என்று வாசிக்கிறோம்.
You can't satisfy your thirst with these little mist just coming at you. You're so thirsty and then there's a mist coming at you and it doesn't satisfy you.
அங்கே காற்றிலே புயல் அடிக்கும் பொழுது அல்லது காற்றடிக்கும் பொழுது ஈரப்பதம் உள்ளதான மிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மேகங்கள் வருகிறது. அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் உங்களுடைய தாகத்தை தணிக்க முடியுமா?
This is exactly how it is, like a firework trying to give light, like mist trying to quench your thirst. These are the attractions of the devil.
எப்படி அவன் வான வேடிக்கை வெடிகளை காண்பித்து நம்மை கவர்ச்சிக்கிறான், அது நிலைத்திருப்பதில்லையோ, அதே போல நம்முடைய தாகத்துக்கு அவன் இந்த காட்டிலே இருக்கக்கூடிய ஈர பதத்தை, மிஸ் என்ற சொல்லக்கூடிய மேகத்தை நமக்கு காண்பிக்கிறான்.
Jesus is quite opposite to that. To the woman who was by the well, he said, I'll give you water and it shall become in you a well of water springing to eternal life.
அந்த சமாரிய ஸ்திரீ இடத்திலே இயேசு சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் உனக்கு என்னென்றைக்கும் தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்கிறார்.
By desiring the fire of the constant light of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிப்பதன் மூலமாக, தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய ஒளியை வாஞ்சிப்பதன் மூலமாக,
and asking myself, will this last?
இந்த காரியம் நிலைத்திருக்குமா என்று ஒரு கேள்வியை கேட்க வேண்டும்.
Will this stay with me? Will this feeling, will this enjoyment stay with me 2 hours from now, 2 days from now?
இந்த உணர்வுகள் அல்லது இந்த உணர்வுகளின் மூலமாய் வரக்கூடிய ஒரு திருப்தி இப்பொழுதிலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நிலைத்திருக்குமா அல்லது 2 நாட்களுக்காவது நிலைத்திருக்குமா என்று கேட்க வேண்டும்.
Most of the time the attractions of the devil doesn't even last 2 days.
பிசாசுனுடைய கவர்ச்சிகள் அதன் மூலமாய் வரக்கூடிய சந்தோஷங்கள் அதிகபட்சம் 2 நாட்கள் கூட நிலைத்திருப்பதில்லை.
Let us tell ourselves, God, that's just a firework that I'm being attracted to.
ஆண்டவரே, இப்பொழுது நான் கவர்ந்து இழுக்கப்படக்கூடிய இந்த காரியம் அது உண்மையான அக்கினி அல்ல, அது வான வேடிக்கை கொடுக்கக்கூடிய வெடிகள்.
That attraction will not light up my path. It won't show me how to get on in life.
அந்த ஒளியானது என்னுடைய பாதையை பிரகாசிக்க பண்ணாது, எனக்கு வழி காட்டாது.
I want the fire of the Holy Spirit.
எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எனக்கு வேண்டும்.
To give me light.
எனக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக.
Third thing about a firework.
இந்த வான வெடி, அதை குறித்த மூன்றாவது காரியம்,
it always comes with big sounds.
அது பெரிய சத்தத்தோடு, வெடி சத்தத்தோடு கூட வருகிறது.
It has to be these cracks, that's why they call firecrackers.
ஆகவே வான வெடிகள் என்று சொல்கிறோம் அல்லது சர வெடி என்று சொல்கிறோம், படபடபட என்று வெடிக்கிறது.
And that's how it is a lot of times with our experiences of the Holy Spirit and our desires of the Holy Spirit. It must come with some big sound or some big entrance.
பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறும்பொழுதும் நாம் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் பெரிய சத்தத்தோடு கூட வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.
We must have a fantastic testimony associated with it.
நாம் அபிஷேகம் பெற்றதினுடைய ஒரு சாட்சியானது மிகவும் வியக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்.
The Holy Spirit never promises these big sounds and these great shouting things that that's a sign of the Holy Spirit in me.
பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதே நான் உன்னை நிரப்பும் பொழுது அங்கே பெரிய சத்தம் இருக்கும், அங்கே பெரிய அடையாளம் இருக்கும் என்றெல்லாம் சொல்லவில்லை.
Rather associated with the Holy Spirit I see two other sounds.
பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அபிஷேகத்தை பெறும் பொழுது அதிலே தொடர்புடையதான 2 சத்தங்களை பார்க்கிறோம்.
In Romans chapter 8,
ரோமர் 8 அதிகாரம்.
These are 2 sounds I want to give to all of you young people.
வாலிபர்களே, உங்களுக்கு இந்த 2 சப்தங்களை கொடுக்க விரும்புகிறேன்.
Let the others have the big sounds.
மற்றவர்கள் வேண்டுமானால் பெரிய சத்தத்தை வைத்துக் கொள்ளட்டும்.
Let the other people have the great testimonies and all the big shouts.
மற்றவர்கள் வேண்டுமானால் பெரிய பெரிய சாட்சியை வைத்துக் கொள்ளட்டும், பெரிய பெரிய சத்தத்தை எல்லாம் வைத்துக் கொள்ளட்டும்.
Let this be the sounds that you experience of the Holy Spirit.
இந்த சத்தத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது பெற்றுக் கொள்ளுங்கள்.
Romans chapter 8 verse 15.
ரோமர் 8 அதிகாரம் 15 வசனம்.
You have received the spirit of adoption as sons by which we cry out daddy.
பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள், அப்பா என்று கூப்பிடப்படுகிற சத்தம்.
This is the evidence that you have a fire of the Holy Spirit and not the firecracker of the devil, that you have a cry of the fatherhood of God inside of you.
பரிசுத்த பிசாசு கொடுக்கக்கூடிய அந்த வான வேடிக்கை நீங்கள் பெற்ற அபிஷேகம் அல்ல, ஆனால் உண்மையாலுமே தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் தான் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால் உங்களுக்குள்ளே அப்பா பிதாவே என்றதான ஒரு சப்தம் அங்கே உண்டாகும்.
This doesn't have to come with tears. This is a cry for help, like a child asking for his daddy's help.
இது ஏதோ கண்ணீர் விட்டு கதறுகிற அனுபவம் அல்ல, ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து உதவிக்கு கேட்பது போல ஒரு உதவிக்காய் ஏறெடுக்கக்கூடிய ஒரு சப்தம்.
In every situation, it's not something that I say when I'm feeling good. It's a cry that comes out when things are not going my way or when I'm having trouble.
எல்லாம் சுமூகமாய் நடக்கும்போது மட்டுமல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, எனக்கு என்னுடைய காரியங்களிலே ஒரு ஏமாற்றம் ஏற்படும் பொழுது நான் உதவிக்காய் தேவனை நோக்கி கெஞ்சுகிறேனே, அந்த சப்தம்.
When my daughter is just having a good time and she wants to call me, she just calls out daddy.
என்னுடைய மகள் நன்றாக விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலேயும் சந்தோஷத்திலே அப்பா என்று கூப்பிடுகிறாள், டாடி என்று கூப்பிடுகிறாள்.
But when she's in trouble, she cries out daddy.
ஆனால் அவள் ஒரு சிக்கலிலே பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது அப்பா என்று கதறுகிறாள்.
So it's not so important what we say when we come to church or how we pray to God when I call God daddy.
ஆகவே நாம் சபைக்கு வரும்பொழுது, கூட்டங்களுக்கு வரும்பொழுது நாம் அவரை அப்பா என்று கூப்பிடுகிறோமா, எப்படி கூப்பிடுறோம் என்பது ஒரு பொருட்டல்ல.
When I'm in a tough spot, when I have a hard time overcoming a sin, can I then cry out?
பாவத்தோடு கூட சோதிக்கப்படும் பொழுது, ஒரு கடினமான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இக்கட்டான சூழ்நிலையிலே, அந்த நேரத்திலே அப்பா என்று நான் அழைக்கிறேனா, கூப்பிடுகிறேனா?
That's the fire of the Holy Spirit.
அப்படியானால் அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி.
And then in verse 26, that's another thing about the Holy Spirit.
26th vasanathile parisutha aaviyanavarai kurithu innoru kaaryathai paarkrom.
And in the same way, the Spirit helps our weakness, and then in the end of it, he intercedes with us, for us, with groanings too deep for words.
Andapadi aaviyanavarum namadu belavenangalai namakku udhavi seigirar nam etrapadi vendikolla vendiyad enna endra ariyamal irukkirapadiyal aaviyanavar thame vaakkukadangada perumuchigalodu kuda namakkaga vendal seigirar.
It's a groaning. It doesn't have to be a loud groaning. It's a yearning. It's a longing.
Adu oru periya vaanjai, oru thavanam, oru perumuchi, oru edhirpaarpu.
Many times I'd discovered in my life that I didn't get victory over sin as quickly as I could have because I didn't really long for it.
Anega samayangalile naan unandirukkirathu ennavendral paavathin mel vetri enakku seekiramaga kidaikkavilla yenendral adarkai oru yekkam oru perumuchi oru kadaral edathile illai.
The Holy Spirit was given to me and he was trying to groan saying have victory over sin in this area, but I was not interested in that groaning.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கொண்டு இப்பொழுது இந்த பாவத்தின் மேல் உள்ள வெற்றியை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டு அவர் வேண்டுதல் செய்ய முடியாது கேட்கிறார். ஆனால் நான் அதை அவித்து போடுகிறேன்.
I was more interested in the Holy Spirit and healing or gift of tongues or something like that.
எனக்கோ பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், அந்நிய பாஷை பேசக்கூடிய வரங்கள் இதிலே தான் எனக்கு விருப்பம் இருக்கிறது.
I was reading these stories of testimonies of how the Holy Spirit did all of this to the other people. And I wanted that. I didn't want the groaning.
Ange ivlo ver abhishekam pettrargal ivlo varangal ellam nadandad endru andha karyangal ellam kurithu naan kelippada virumbavillai aanal enakkulla irukkakoodiya oru perumuchi enakku vendum.
We don't need to have big sounds that comes with fireworks.
Ange vaana vedikki vedigal moolamai varakoodiya periya sabdangal namakku thevillai.
When you have a fire outside, it's making a noise, but it's very soft. It's just crackling every now and then.
Veliye oru neruppu eriyum bodhu koorndu gavanithu paarungal. அதுல பெரிய சப்தம் இருக்காது, ஆனால் சிறு 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 சப்தம் வெடிப்பது போல சப்தம் அவ்வளவுதான் இருக்கும்.
It's making progress. It's burning things up.
அது ஒவ்வொன்றாய் எரித்து கொண்டே இருக்கிறது. அந்த அக்னி அது முன்னேறி கொண்டே இருக்கிறது.
But it's not a big sound.
அங்கே ஒரு பெரிய சப்தம் அங்கே ஏற்படுவதில்லை.
Brothers and sisters, is there a groaning inside of us for the areas in which we are struggling in?
சகோதர சகோதரிகளே, போராடிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே உங்களுக்குள்ளே ஒரு பெருமூச்சு இருக்கிறதா, ஒரு ஏக்கம் இருக்கிறதா?
And one sign that we have the groaning is in verse 25. If we hope for what we do not see, with perseverance we wait eagerly for it.
அந்த பெருமூச்சினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால், நாம் காணாததை 25th வசனம் நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம்.
That's how the Holy Spirit is doing it. It says that in the same way the Spirit also helps our weakness. He is waiting eagerly with perseverance.
அந்தபடியே ஆவியானவரும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆவியானவரும் கூட ஒரு ஏக்கத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிறார்.
The Holy Spirit is groaning saying, Sandeep, I'm longing, I'm waiting eagerly for the day that you will have victory over this weakness.
நீ இந்த குறிப்பிட்ட பலவீனத்திலே என்றைக்கு வெற்றி பெற போகிறாய் என்று ஒரு பெருமூச்சோடு கூட நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆவியானவர்.
And I am embrace the fire of the Holy Spirit when I say yes Lord, yes Holy Spirit, I too am going to wait eagerly for it.
ஆகவே நான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட சேர்ந்து ஆம் ஆவியானவரே ஆமாண்டவரே நானும் அந்த வெற்றிக்காக பாவத்தின் மேல் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
I'm not going to give up saying oh Holy Spirit I asked you to help me and you didn't help me so I guess it's not going to happen.
பரிசுத்த ஆவியானவரே அன்றைக்கு நான் கேட்டேன் அல்லவா ஏன் நடக்கல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று நான் சொல்ல போவதில்லை.
The sound of the Holy Spirit's fire is one of groaning and longing.
பரிசுத்த ஆவியானுடைய ஒரு சத்தம் என்னவென்றால் அது பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சத்தம், ஏங்கி தவிக்கக்கூடிய சத்தம்.
Sorry. Young people develop that sound in your life.
வாலிப மக்களே, இந்த சத்தத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்
கொள்ளுங்கள். It doesn't have to be praying loud in all kinds of tongues.
ஏதோ சத்தமாய் ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷையில் சத்தமாய் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் தேவையில்லை.
It doesn't have to be singing in the best voice.
நல்ல குரலிலே சத்தமாக பாடினால் தான் ஆவியானவர் இருக்கிறார் என்ற பொருள் அல்ல.
But the people full of the Spirit of God will be people who are groaning.
ஆவியால் நிறைந்திருக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் அங்கே பெருமூச்சு விடுகிறவர்கள்.
Along with the Holy Spirit, agreeing with the Holy Spirit's groaning.
அங்கே பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவருடைய பெருமூச்சோடு கூட ஒத்துக்கொண்டு எனக்கும் அந்த வெற்றி வேண்டும் என்று கேட்கிறவர்கள்.
That the will of God will be done in our lives.
தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாய் கேட்கிறவர்கள்.
So I talked about three things. I talked about how the fireworks can be just an entertainment show.
ஆகவே நான் மூன்று காரியங்களை குறித்து பேசினேன். முதலாவது எப்படி இந்த வான வேடிக்கை அது கேளிக்கை பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிறது.
But the fire of the Holy Spirit is reverence.
ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி என்பது தேவன் மேல் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு கலந்த பக்தியை கொண்டு வரும்.
And respect.
ஒரு மரியாதையை கொண்டு வரும்.
I also talked about how the fireworks is a light that fades away quickly.
அங்கே வான வேடிக்கையை காண்பிக்கக்கூடிய அந்த ஒளியானது சீக்கிரமாய் மறைந்துவிடும், நிலைத்திருப்பதில்லை என்று சொன்னேன்.
The fire of the Holy Spirit is a fire that lasts.
பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரக்கூடிய அக்கினியானது அந்த நிலைத்திருக்கக்கூடிய அக்கினி.
It's giving light.
அது ஒளியை
for a long time.
அது நீண்ட நாட்களுக்கு நமக்கு தேவையான ஒளியை கொண்டு வருகிறது.
Then I talked about the fireworks having these big sounds and noises.
பின்னர் அந்த வான வெடி அதிக சப்தத்தோடு கூட வெடிக்கிறது.
But the fire of the Holy Spirit is one that cries and groans.
ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய சப்தம் அது தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறது, அது பெருமூச்சு விடுகிறது.
One last difference between a firework and the fire.
வான வெடிக்கும் உண்மையான பரிசுத்த ஆவியின் அக்கினிக்கும் உள்ள கடைசி வித்தியாசம்.
This is the biggest test I feel.
இதுதான் மிகப்பெரிய நல்ல ஒரு சோதனை என்று நான் நம்புகிறேன், நிரூபணம்.
Fireworks don't bring me warmth.
இந்த வான வெடி அது எனக்குள்ளாக ஒரு சூட்டை அனலை கொண்டு வராது.
The fire of God brings me warmth.
ஆனால் தேவனுடைய அக்கினியோ எனக்குள்ளாக ஒரு அனலை தணலை கொண்டு வருகிறது.
What do I mean by that?
இதனுடைய பொருள் என்ன?
I don't mean a physical warmth.
எனக்கு சரீர பிரகாரமாக சூடு தேவையில்லை.
I'm talking about a spiritual warmth.
ஆவிக்குரிய ஒரு சூட்டை குறித்து பேசுகிறேன்.
Yes, it heats up my love for God.
அது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவன் மேல் உள்ள ஒரு அன்பு.
But specifically the fire of God warms my heart towards other people.
பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்னி மற்ற மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அனலை கொண்டு வருகிறது.
The fire of the Holy Spirit of God is a fire of holiness and purity.
பரிசுத்த ஆவியானுடைய அக்னி என்பது அது பரிசுத்தத்தின் அக்னி, தூய்மையின் அக்னி.
And it's easy for us to think of the fire of God with purity and holiness.
பரிசுத்த ஆவியானுடைய அக்னி என்பது பரிசுத்தமும் தூய்மையும் என்று எண்ணுவது எளிதாக இருக்கிறது.
But the fire of God is something that gives me warmth towards other people.
ஆனால் தேவனுடைய அக்னி என்பது மற்றவர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்தை கொடுக்கிறது.
The Holy Spirit has come to glorify Jesus.
பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்த முடியாய் வந்திருக்கிறார்.
And Jesus was the purest person.
இயேசு மிகவும் தூய்மையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார்.
But Jesus died for the whole world.
ஆனால் இயேசு முழு உலகத்துக்காக மரித்தார்.
He had a heart full of warmth for everybody else. அவருடைய
உள்ளமானது எல்லார் மீதும் இருக்கக்கூடிய ஒரு பற்றினாலே நிறைந்திருந்தது.
He longed to save us.
நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் ஏக்கம் கொண்டிருக்கிறார்.
And I have that same spirit of Jesus. I have that same Holy Spirit. If I have that same warmth.
எனக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இயேசுக்கு இருந்தது போலவே மக்கள் மீது உள்ள கரிசனை என்கிறதானே அந்த உணர்வு எனக்குள்ளாக வரும்.
I know for sure I have a firework and not the fire of God. If I don't have a warmth and I love for the people that God died for.
இயேசு கிறிஸ்து மக்களுக்காக மரித்தாரே, அந்த மக்கள் மீது எனக்கு ஒரு அன்பு இல்லை என்று சொன்னால் எனக்குள்ள இருக்கக்கூடிய அக்கினி, மெய்யான அக்கினி இல்லை என்பதை நான் அறிந்து கொள்ளலாம்.
If I'm critical of other brothers and sisters, if I'm judging them all the time and then that's a clear sign that I don't have the fire of the Holy Spirit that I should.
எப்பொழுது மற்றவர்களை நான் குற்றம் சுமத்தி கொண்டு நியாயந்தீர்த்து கொண்டே இருந்தால் அதுவே எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இல்லை என்பதற்கு தெளிவான நிரூபணமாக இருக்கிறது.
God wants us to become warm people so that other people can get who are hanging out with the cold dark world, they can come and get light but also get warmth.
தணிந்து போன குளிரான நிலையில இருக்கக்கூடிய மக்கள், இருளில் இருக்கக்கூடிய மக்கள் என்னிடத்தில் வரும்பொழுது அவர்கள் அந்த அனலை உணர முடியும்.
That I have a spirit that wants to welcome them back to the Father's house.
தேவனுடைய பிதாவுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி மற்றவர்களை வரவேற்கத்தக்கதான ஒரு நல்ல ஒரு ஆவி.
This is the picture that I have in my mind.
என்னுடைய மனதிலே இப்படிப்பட்ட ஒரு படத்தை வைத்திருக்கிறேன்.
Jesus, his heart was so warm towards other people and so big towards other people that the whole world could fit into his heart.
இயேசுனுடைய இதயமானது எல்லார் மீதும் உள்ள இருக்கக்கூடிய அன்பினாலே அவ்வளவு பெரிய இதயமா இருந்தபடினாலே முழு உலகமும் அவருடைய இதயத்துக்குள்ளே செல்ல முடிந்தது.
The heart of Jesus was so big that he could love everybody in the whole world.
முழு உலகத்திலே உள்ள அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு நிறைந்திருக்கக்கூடிய இதயமான பெரிய இதயம் இயேசுவுக்கு இருந்தது.
And he loved them so completely that he died for them.
அவர் அவர்களுக்காக எவ்வளவாய் நேசித்தபடினால் அவர்களுக்காக மரித்தார்.
And that's been a prayer of mine. God, enlarge my heart.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை விசாலமாக்கும் என்பது என்னுடைய இன்னொரு ஜெபமா இருக்கிறது.
So that more people can fit into my heart.
ஆண்டவரே, அநேகருடைய உள்ளத்திலே வரும்படியாக என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கும்.
I have to be like you, Jesus, and you have the heart for the whole world.
இயேசுவே, நான் உம்மை போல மாற வேண்டுமே. முழு இதயத்தையும் முழு உலகத்தையும் ஆண்டவர் நேசிக்கக்கூடிய ஒரு பெரிய உள்ளம் உமக்கு இருந்ததே.
Let me start with 25 people in my church.
முதலாவது என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய 25 பேர்களை நான் ஆரம்பிக்கட்டும்.
Let me have a heart that loves them like you love them, full of warmth.
ஆண்டவரே, நீர் அவர்களை நேசித்திரே, அதே போல அன்பின் தணலிலாலே நேசிக்கக்கூடிய ஒரு நேசம் இருக்கட்டும் ஆண்டவரே.
That's the best sign that I can think of whether I have the Holy Spirit in me.
எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு இதுவே சிறந்த நிரூபணமா இருக்கிறது.
I wanted to have a pure light of holiness.
நான் உண்மையான பரிசுத்தம் என்கிறதான அந்த ஒளியை கொண்டிருக்கணும் இருக்க விரும்புகிறேன்.
But there must be a warmth that comes with it.
ஆனால் அதோடு கூட ஒரு அனல் வர வேண்டும்.
I have one more thing to say.
இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
What do we do if we don't have the fire?
இந்த அக்கினி இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்?
What do we do if we had the fire and we've lost the fire?
அந்த அக்கினியை இழந்து விட்டோம் என்றால் என்ன செய்வது? அந்த அக்கினி இல்லை என்றால் என்ன செய்வது?
What if we had a big fire and now the fire of the Holy Spirit is dying out?
முந்தி பெரிய அக்கினி இருந்தது, இப்பொழுது அந்த அக்கினி தணிந்து தணிந்து அணைந்து போகிறது, என்ன செய்ய வேண்டும்?
I want to share with you a couple of verses.
இரண்டு மூன்று வசனங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
These are verses that I have taken to me and claimed by faith.
இந்த வசனங்களை விசுவாசத்தினாலே நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது கேட்டுக்கொண்டிருக்கிற வசனங்கள்.
Luke chapter 11.
லூக்கா 11 ஆம் அதிகாரம்.
Verses 11 through 13.
11 இருந்து 13 வரை.
Now suppose one of you fathers is asked by his son for a fish. He will not give him a snake instead of a fish, will he? Or if he's asked for an egg, will you not give him a scorpion? If you then, being evil, know how to give good gifts to your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to those who ask him?
லூக்கா 11 அதிகாரம் 16 வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களை தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் நம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்கள் தமிழத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
I have two small children.
எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், சிறிய பிள்ளைகள்.
There is absolutely no way that if they ask me for bread, I'm going to give them a stone.
அவர்களிடத்திலே பிரெட் கேட்டால் நான் அவங்களுக்கு கல்லை கொடுப்பேனா? இல்லவே இல்லை.
Never.
ஒரு காலம் கல்லை கொடுக்க மாட்டேன்.
Not a chance.
அதற்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை.
If they give me ask me for fish, I am not going to give them a snake.
அவர்களிடத்தில் மீன் சாப்பிட வேண்டும் என்று கேட்டால் நான் பாம்பை கொடுக்கவே மாட்டேன்.
I don't think anybody here, however evil you may think you are, will do that to any child who asks you, even somebody else's child.
நீங்க இங்க இருக்கிறவர்கள் நீங்கள் எவ்வளவு தீமையுள்ளவர்கள் பொல்லாதவர்கள் என்று எண்ணினாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, ஏன் அவர்களை விட்டு விடுங்கள், வேறொருடைய பிள்ளைகளுக்கோ இதை நீங்கள் தேளையும் பாம்பையும் கொடுப்பீர்களா?
There are some things I'm not sure whether I might do or not, but this I'm sure I will never do.
சில காரியங்களை செய்வேனா செய்ய மாட்டானா என்று எனக்கு அவ்வளவு நிச்சயமாக சொல்ல முடியாது, ஆனால் இதை நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன்.
I'll never give a stone if my daughter or son asks for bread.
என்னுடைய மகனோ மகளோ அப்பத்தை கேட்டால் நான் கல்லை கொடுக்கவே மாட்டேன்.
So then I take that logic into verse 13.
ஆகவே இந்த ஒரு அணுகுமுறையை 13 ஆம் வசனத்துக்கு கொண்டு செல்கிறேன்.
How much more shall the heavenly Father give the Holy Spirit to those who ask him?
தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
It's so simple to me. If I ask him with sincerity like a child asking a father, he will give me the Holy Spirit.
ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவினிடத்திலே கேட்பது போல நான் உண்மையுள்ள இதயத்தோடு கூட நான் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தருவார்.
I will give my daughter a bread 100 times out of 100 if she asks me for bread. I will never give her a stone.
என்னுடைய மகளினிடத்திலே ரொட்டியை கேட்டால் அப்பத்தை கேட்டால் 100க்கு 100 நான் ரொட்டியை தான் கொடுப்பேன், ஒரு காலம் கல்லை கொடுக்க மாட்டேன்.
If I ask God for the Holy Spirit as a child asking a father, he'll give it to me 100 times out of 100.
ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பாவினிடத்திலே அப்பத்தை கேட்பது போல நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை தேவனிடத்திலே கேட்கும் பொழுது 100க்கு 100 அதை தருவார்.
So I had to take that to God in faith and say, God, you are not withholding the Holy Spirit from me.
ஆகவே நான் விசுவாசத்தினாலே தேவனிடத்திலே சென்று ஆண்டவரே நீர்தான் என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்ப முடியும் என்று நாம் கேட்க வேண்டும்.
Never, not even once, do you withhold the Holy Spirit from me.
ஆண்டவரே ஒரு முறை கூட பரிசுத்த ஆவியானவரை கொடுக்காமல் நீர் அதை வைத்துக் கொள்ள மாட்டீர்
ஆண்டவரே. I may not eat the bread.
ரொட்டியை சாப்பிடலாம்.
I might ask for bread, but I may not eat it.
சில சமயத்தில் அப்பத்தை கேட்கலாம், அதை சாப்பிடாமல் இருக்கலாம்.
But you will always give me bread when you ask for bread.
நீங்கள் கேட்கும் பொழுது அவர் எப்பொழுதும் அப்பத்தையே தான் தருவார்.
So why then do we not have the Holy Spirit and fire? When God says, I'll always give you the Holy Spirit.
நான் எப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் ஏன் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்?
Why is there no fire?
ஏன் அங்கே அக்கினி இல்லை?
There's a simple verse in Proverbs 26 verse 20 that tells me why there is no fire.
ஏன் அங்கே அக்கினி இல்லை என்று சொல்வதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 26 அதிகாரம்.
I didn't even need to take you to this verse, but I'll take you to the verse.
நான் இந்த வசனத்துக்கு உங்களை நான் எடுத்து செல்லட்டும்.
If I asked you why is there no fire, you'd have told me the same reason.
ஏன் அங்கே அக்கினி இல்லை என்று சொன்னால் நீங்களும் அதே காரணத்தை சொல்வீர்கள்.
Proverbs 26 verse 20, for lack of wood the fire goes out.
நீதிமொழிகள் 26 அதிகாரம் 20 வசனத்திலே பாருங்கள், விறகில்லாமல் நெருப்பு அவியும்.
It is not that God doesn't want to send the fire, we are not providing the wood.
ஆண்டவர் அக்னி அனுப்பவில்லை என்பது காரணம் அல்ல, நாம் அதற்கு வேண்டிய விறகை நாம் கொடுப்பதில்லை.
The fire has nothing to burn up.
அங்கே இருக்கக்கூடிய அக்னி எரிவதற்கு எதுவும் இல்லை.
That is why there is no fire.
ஆகவே தான் அங்கே அக்னி இல்லை.
There is a song we sometimes use to sing, send the fire, send the fire, send the fire.
அக்கினி அனுப்பும் அக்கினி அனுப்பும் என்று சொல்லி பாடலை பாடுகிறோம்.
I don't think we need to ask God to send the fire, send the fire, send the fire.
அக்கினி அனுப்பும் அக்கினி அனுப்பும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன்.
We have to sing, bring the wood, bring the wood, bring the wood.
நாம் எப்படி பாட வேண்டும் என்று சொன்னால், விறகை கொண்டு வாருங்கள், விறகை கொண்டு வாருங்கள், விறகை கொண்டு வாருங்கள்.
Bring the sacrifice, bring the sacrifice, bring the sacrifice, the fire will come.
பலியை கொண்டு வாருங்கள், பலியை கொண்டு வாருங்கள், அக்கினி தானாக வரும்.
We see that in Leviticus chapter 9. One little verse in Leviticus chapter 9.
லேவியராகமம் 9 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
There's a whole series of things that the priests had to do to offer sacrifices.
பலியை கொடுப்பதற்கு பலியை செலுத்துவதற்கு எவ்வளவோ காரியங்களை ஆசாரியன் செய்ய வேண்டும்.
And they had to cut up these animals and do all kinds of sacrifices and put it on the altar.
அவர்கள் அந்த மிருகத்தை வெட்டி அதை பலிபீடத்திலே போட வேண்டும், அதை சந்து சந்தாக துண்டிக்க வேண்டும், பல காரியங்கள் இருக்கிறது.
After they had done all of that, they had prepared the sacrifice.
ஆகவே அங்கே பலிபீடத்திலே பலியை எல்லாம் கொடுத்து ஆயத்தம் பண்ணின பிறகு,
Then at the end of it, it says in verse 23, Moses and Aaron went into the tent of meeting. When they came out and blessed the people, the glory of the Lord appeared to all the people. The fire came out and consumed the burnt offering.
லேவியராகமம் 9 அதிகாரம் 23 வசனத்திலே வாசிக்கிறோம், பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியை கொழுப்பையெல்லாம் எரித்துவிட்டது.
Moses and Aaron didn't even have to pray, send the fire.
மோசேயும் ஆரோனும் அக்கினி அனுப்பும் என்று ஜெபிக்க கூட தேவையில்லாதிருந்தது.
They prepared the offering.
அவர்கள் அந்த பலியை ஆயத்தப்படுத்தினார்கள்.
They put the things that God had commanded to put on there and the fire fell.
அங்கே எதை வைக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்தாரோ அதை அங்கே வைத்தார்கள். அப்பொழுது அக்கினி வந்து இறங்கியது.
God is willing to give us the Holy Spirit, but there is no fire that comes with the Holy Spirit because there's no wood, there's no sacrifice.
பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அக்கினி அனுப்பும்படி ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் அங்கே அனுப்பும் பொழுது அங்கே பலி அங்கே ஆயத்தமாக இல்லை.
Maybe there was a fire at one point in your life because you offered a sacrifice then.
ஒரு காலத்திலே நீங்கள் அங்கே பலி ஆயத்தப்படுத்தி வைத்தீர்கள், அப்பொழுது அக்கினி வந்தது.
Romans chapter 12 verse 1 tells me what the sacrifice is.
ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே அங்கே அந்த பலி என்ன என்று நாம் வாசிக்கிறோம்.
Offer yourselves.
உங்களை நீங்களே பலியாக ஒப்புக்கொடுங்கள், ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள்.
As a living sacrifice.
ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள்.
When I put myself on the altar.
என்னை நானே அந்த பலிபீடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது.
Because it is what God wants as a sacrifice, the fire will fall.
அங்கே தேவன் பலியாக எதிர்பார்க்கிறபடினாலே அதை கொடுக்கும் நேரத்திலே கண்டிப்பாக அக்கினி வரும்.
I can jump up and down and the fire won't fall.
நான் அங்கிருந்து குதித்து வெளியே வந்து விட்டால் அங்கே அக்கினி இறங்காது.
I can travel the whole world giving tracts and trying to tell other people about Jesus and the fire won't fall.
நான் இந்த முழு உலகத்திலேயும் பிரயாணம் பண்ணி எல்லாருக்கும் துண்டு பிரதியை விநியோகித்தாலும் அங்கே அக்கினி வந்து விடாது.
I can cut myself and go on an ascetic fast and do all kinds of things but the fire won't fall.
என்னை நானே ஒடுக்கி கொண்டு என்னை நானே கீறி கொண்டு நான் கதறினாலும் அங்கே அக்கினி வந்து விடாது.
But when I do just the simple thing that God asks me to do, to offer my body as a living sacrifice, the Holy Spirit comes with fire.
அங்கே உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற அந்த எளிய காரியத்தை நான் செய்யும் பொழுது அங்கே அக்கினி வருகிறது.
It's very simple. It's because of a lack of wood that the fire gives out.
விறகு இல்லாதபடினாலே அங்கே அக்கினி அவிந்து போகிறது.
If there is no fire in my life, the only reason why is because there is no sacrifice.
என்னுடைய வாழ்க்கையிலே அக்கினி இல்லை என்பதற்கு ஒரே காரணம் அங்கே பலி இல்லை.
It's like the law of gravity.
அது புவியீர்ப்பு விசையை போன்று இருக்கிறது.
It always pulls something down.
எப்பொழுதே இந்த புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கும்.
If I drop a ball, the ball will always go down.
நான் ஒரு பந்தை இங்கிருந்து போட்டால் அது எப்பொழுதே கீழ் நோக்கி செல்லும்.
100 times out of 100.
நூறு முறை போட்டாலும் நூற்றுக்கு நூறு முறை கீழே தான் செல்லும்.
In the same way,
அதே விதமாக,
when I offer my body and say, God, I fully surrender to you, the fire always comes, 100 out of 100.
ஆண்டவரே, என்னை முழுமையாய் ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் நூற்றுக்கு நூறு முறை அக்கினி அங்கே வந்தாகும்.
So when I wake up one particular morning and I don't feel like the Holy Spirit is fully present in me,
ஆகவே ஒரு நாள் காலையிலே தூக்கத்திலிருந்து விழித்து எழுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக என்னிடத்தில் இல்லை என்பது போல உணர்கிறேன்.
Or it's 2 in the afternoon and since I woke up in the morning I have not really thought about God and not really connected with God.
நான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது தேவனை குறித்து என்னவில்லை, சிந்திக்கவில்லை, தேவனோடு கூட தொடர்பில்லை.
And I feel like I don't have the light and the fire of the Holy Spirit in me.
எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியும் ஒளியும் இல்லாதது போல உணர்கிறேன்.
It's very simple.
எளிய காரணம்,
I know the fire is not there only if this my body has not been given as a sacrifice.
அங்கே எப்பொழுது அக்கினி வராமல் இருக்கும் என்று சொன்னால், எப்பொழுது என்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கவில்லையோ அப்பொழுது அக்கினி வராது.
The only thing I need to do is to go to God and say, God, I surrender all of my self to you.
ஆண்டவரே, என்னுடைய முழுமையையும் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் என்று தேவனிடத்திலே நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே அக்கினி வரும்.
All morning from the time I woke up till now I have been thinking about myself.
காலையில் எழுந்ததிலிருந்து இப்பொழுது வரை நான் என்னை குறித்தே எண்ணிக் கொண்டிருக்கிறேன்.
I have not been thinking about you at all.
உங்களை குறித்து நான் எண்ணவே இல்லை, சிந்திக்கவே இல்லை.
I've been wanting to do my own thing.
என்னுடைய சொந்த காரியத்தை செய்ய விரும்புகிறேன்.
I've been wanting to please myself.
என்னை நானே பிரியப்படுத்த விரும்புகிறேன்.
That's why the fire is burning out.
ஆகவே தான் அங்கே அக்கினி அவிந்து போகிறது.
The fire is losing the sacrifice that should be there.
அங்கே இருக்க வேண்டிய பலியானது அங்கே குறைந்து போகிறது. ஆகவே தான் அக்கினி எரிக்க முடியவில்லை.
So Lord, I offer myself again at 2:00 in the afternoon.
ஆகவே 2 மணிக்கு ஆண்டவரே மதியம் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே,
as a sacrifice, not my will. What do you want me to do?
ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் என்ன?
What do you want me to be thinking about?
நான் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
What do you want my ambitions to be?
என்னுடைய அபிலாஷைகள், என்னுடைய நோக்கங்கள், இலக்குகள் என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
And I believe the Holy Spirit, I don't need a feeling.
எனக்கு ஒரு உணர்வு தேவையில்லை.
I don't need to suddenly feel full of happiness.
திடீரென எனக்கு சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது போல என்ற ஒரு உணர்வு எனக்கு தேவையில்லை.
But I walk in faith knowing that the Lord has heard my prayer and answered it because I obeyed him.
நான் அவருக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே தேவன் நான் கேட்டதை கொடுத்து விட்டார் என்ற விசுவாசத்திலே நான் கடந்து செல்கிறேன்.
Because his word says that he wants my body as a living sacrifice, when I offer it, I believe God's word that the fire falls.
அவர் என்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் விரும்புகிறபடினாலே அதை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அக்கினி விழுகிறது என்பதை நான் நம்புகிறேன்.
I can say, God, now my eyes can be full of light.
இப்பொழுது என்னுடைய கண்கள் ஒளியினாலே நிறைந்திருக்க முடியும்.
Every part of darkness can be removed from me as I stay fully surrendered on the altar.
நான் என் முழுமையாக அந்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அங்கே அக்கினி வந்து இறங்கும்.
One last thing about the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு கடைசி காரியம்.
This was something that I misunderstood often and I still have to fight every now and then.
அடிக்கடி நான் தவறாய் புரிந்து கொண்ட காரியம், இப்பொழுதும் கூட அந்த காரியத்தை குறித்து இப்பவும் அப்பவுமாக போராட வேண்டியிருக்கிறது.
Jesus, we know that Jesus came to save us from our sins.
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை இரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார்.
Jesus didn't come to cure us from our sins in this earth.
இந்த பூமியிலேயே நம்முடைய பாவங்களை குணமாக்கும்படியாக இயேசு வரவில்லை.
There's a difference between saving and curing.
இரட்சிப்பதற்கும் குணமாக்குவதற்கும் வித்தியாசம் உண்டு.
I used to think sometimes and I have to still fight it that the Holy Spirit is like a medicine I take.
நான் சில சமயத்தில் எண்ணுகிறேன், சில சமயத்தில் இன்னும் போராடுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை நான் உட்கொள்கிற மருந்தை போல
எண்ணுகிறேன்.
நான் ஜுரம் வந்தால் குரோசின் மாத்திரையை
சாப்பிடுகிறேன்,
இருமல் வந்து விட்டால் மாத்திரையை சாப்பிடுகிறேன், இருமல் நின்று
விட்டது. So I'll take the Holy Spirit in and I'll ask him in 1 week and then my anger issue is solved.
ஆகவே நான் பரிசுத்த ஆவியானவரை நான் உட்கொள்கிறேன், ஒரு வாரம் போதும், எனக்கு கோபம் தீர்ந்து விட்டது,
I've been cured.
நான் இப்போது சுகமாகி விட்டேன்.
No, I see it as being saved.
இல்லை, ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை நான் பார்க்கிறேன்.
And I see it as a present continuous every day that God says I can save you from these areas of falling.
தொடர் நிகழ்வான ஒரு சம்பவமாக அது நடைபெற வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து நான் இதிலிருந்து உன்னை ரட்சிக்க வேண்டும், அதிலிருந்து உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும்.
My Holy Spirit is not being given to you that you can be cured, that you'll never fall into these sins, but that I can save you every time you go near it.
ஏதோ நான் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஏதோ மறந்தை போல முழுமையாக உன்னை குணமாக்குவார் என்று கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீ விழப்போகும் பொழுது உன்னை ரட்சிக்கக்கூடிய உன்னோடு கூடவே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர்.
So if I had victory over anger yesterday, it means nothing for today.
நேற்றைய தினத்தில் கோபத்தை மேற்கொண்டு சொன்னால் இன்றைக்கு அது உதவி செய்யாது.
I had the Holy Spirit yesterday and it gave me victory over anger yesterday. I need the Holy Spirit and the Spirit of Jesus to save me from anger today.
நேற்றைய தினத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கோபத்தை மேற்கொள்ள உதவி செய்தார், நேற்றினோடு கூட இருந்தார். இன்றைக்கு கோபத்தை மேற்கொள்வதற்கு இயேசுனோடு கூட இருக்க வேண்டும், ஆவியானவர் இருக்க வேண்டும்.
Yes, it gets easier, but I still need the Holy Spirit.
அது நேற்றைய தினத்தில் எளிதா இருந்தது, ஆனால் இன்றைக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை.
And the Holy Spirit and the fire and the ability to overcome sin will stop and will give out if I stop surrendering my will today.
என்னுடைய சித்தத்தை இந்த ஒப்பு கொடுக்க நான் நிறுத்தும் பொழுது ஆவியானவரும் அக்கினியும் அங்கே நின்று போகிறது.
Just because I surrendered my will for 2 years doesn't mean that the Holy Spirit is going to stay with me.
ஏதோ கடந்த 2 ஆண்டுகள் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொன்னபடினாலே இனிமேலும் நின்றென்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்க போவதில்லை.
No, it is every day that I have to keep many times a day saying, Lord, fill me with your Holy Spirit. I want to fire that lust.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிலேயும் பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரை நிலைத்திருக்கக்கூடிய அக்னி எனக்கு தாரம் என்று நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது.
I don't want to be deceived by the fireworks in the sky that give me temporary lights.
வான வேடிக்கை காண்பிக்கக்கூடிய ஆண்டவரே தற்காலிக ஒளிகள் வெடிகள் அதனாலே நான் ஏமாற்றப்பட வேண்டாம் ஆண்டவரே.
It's easy to have fireworks. You just light a match, light the firework and there you go, you got that light.
அந்த வான வேடிக்கை காண்பிக்கக்கூடிய பட்டாசுகளை பத்தவீங்கள் மிகவும் எளிது, அது புஷ் என்று வானத்திலே ராக்கெட்டை போல போய் மேலே வெடிக்கிறது.
But it only lasts for 2 seconds.
ஆனால் ஒரு சில வினாடிகள் கூட அது நிலைத்திருப்பதில்லை.
The fire, you need to do that every day.
ஒவ்வொரு நாளும் அந்த அக்கினியினாலே நிரம்ப வேண்டும்.
I have to keep supplying wood. I have to keep supplying the sacrifice for the fire to keep burning.
அங்கே உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் விறகை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், பலியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்.
But it'll last.
கடைசியாக
it'll give me light.
அது எனக்கு ஒளியை கொடுக்கும்.
It'll give me the groaning, the crackling of myself being burnt up.
நானே எனக்குள்ளாக எரிந்து போகும்படியான ஒரு பெருமூச்சின் சத்தம் அங்கே ஏற்படும்.
And most of all, it'll give me a warmth.
அதற்கு மேலாக எனக்குள்ளாக ஒரு அனலை கொடுக்கும், அன்பின் அனல்.
A love for other people.
மற்ற மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு.
A love for people of God's creation that God died for.
தேவனுடைய மக்கள், தேவன் இவர்களுக்காக மரித்திருக்கிறாரே என்பதனாலே உள்ள ஒரு அன்பு.
Amen.